Holy Spirit, help us, O Lord. This is your time. We are your people. இன்னைக்கு உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும். தேவாவியானவருடைய உதவியோடு கடந்த நாட்களிலே ஞாயிறு தினங்களிலே யுத்தத்தை குறித்து நாங்கள் தேவனுடைய வார்த்தையிலே இருந்து கற்றுக்கொள்கிறோம். தேவனுடைய குடும்பத்திலே பிறந்த ஒவ்வொருவருக்கும் யுத்தம் உண்டு. யுத்தம் இல்லாதவர்கள் கைதிகள். பிசாஸ்டுடைய பெரிய ஒரு ஆயுதம், அவனுடைய பெரிதான ஆயுதம், ஜனங்களை அறியாமையிலே வைக்கிறது. ஊசியான அதிகாரம் 6:7 என் ஜனங்கள் அறிவில்லாமல் அழிந்து போகிறார்கள். எருமையா 5 அதே தான். மை பீப்புள் ஆர் டிஸ்ட்ராய்டு ஃபார் லேக் ஆஃப் நாலேஜ். The knowledge of God's word. அறிவு தேவனுடைய வார்த்தை. வருகிறார்கள் போகிறார்கள். யுத்தம் பழகாதவர்களை தேவன் பழக்கி வைப்பார். அதன் நியாயாதிபதிகள் புத்தகத்திலே 1:2 2:2 தேவன் விட்டு வைத்த ஜாதிகள் என்று சொல்லி அவர்களை சோதிப்பதற்கும் அவருடைய கட்டளைகளை நடப்பார்களோ இல்லையோ. அடுத்தது அவர்கள் யுத்தம் பழகுவதற்கு முன்பு யுத்தம் பழகாதவர்கள் எத்தனையோ பேர் மென் சகோதரர்கள் ஆம்பளைகள் இருக்கிறீர்கள். யுத்தம் என்னாலே என்னென்று தெரியும். அவ்வளவு பிசாசின் பிடி, மயக்கம். வேலைக்கு போவார்கள், வருவார்கள், சாப்பாடு கொடுப்பார்கள், தென் ஞாயிறு வந்து முகம் காட்டி போவார்கள். சில தாப்பன்மார் என்னோட கதைச்சு மாதங்கள், 6 ஒரு வருஷம், என்ன நிலைமை. இப்படி பல சபைகளில் இருக்கிறார்கள். இலங்கையிலும் உலகம் யுத்தம் அதிகரித்துக் கொண்டு போகிறது. அவருடைய யேசுவா மசீஹினுடைய வருகை துரிதமாக நெருங்கிக் கொண்டிருக்கிறது. அவர் வந்து ராஜ்யத்தை இந்த பூமியிலே ஸ்தாபிக்க போகிறார். 1 வருகையிலே அறிவித்தார், மனம் திரும்புங்கள், ராஜ்யம் சமீபம், என்னுடைய அரசாங்கம் சமீபம், என்னுடைய ராஜரீகம் சமீபம், ஆளுகை. இப்பொழுது வருகையிலே அவர் நிலைநாட்ட போகிறார். இந்த கொடிய காலம் கலாச்சார 1 இந்த கொடிய அவன் பிரபஞ்சம் என்று போட்டிருக்கிறான். இந்த காலமும் அவர் வருகையிலே முடிவடையும். அதுக்கு ஒருவருக்கும் சந்தோஷம் இல்லை. இந்த பேயின் பில்லி சூனியத்தின் இந்த விபத்துகளின் இந்த நோயின் காலம், இந்த பிரச்சனைகளின் காலம், விவாகரத்தின் காலம், கொலை தற்கொலை, இந்த காலகட்டம் கொடிய காலம், அவர் வருகையிலே முடியும் என்று சொல்லுகிறேன். அப்ப முதலாவது சொன்னது உனக்கு கவலை இல்லையே. நீ மரத்தால் விழுந்தவன் மாதிரி இருந்தாய். இந்த கொடிய காலம் நின்று போம, ஒரு வார நேரம் உடனடியாக நிற்கும். எவ்வளவு சந்தோஷப்பட வேணும். அதுதானே குட் நியூஸ், அதுதானே நற்செய்தி. ஒரே என்ன நற்செய்தி, எல்லாமே முடிஞ்சு போமே. தேவனுடைய ராஜ்யம் அந்த செய்தி அறிவிக்காத நச்செய்தி நச்செய்தியாக அவருடைய மரணம் உயிர்த்தெழுதல். எங்களுக்காக ரத்தம் சிந்திய அதெல்லாம் முக்கியம்தான். ஆனால் அதை நச்செய்தியாக முதலிலே அவர் வந்து கூறவில்லை. நான் என்னை பிள்ளையாக வேண்டும் என்றார். அவர் இல்லாமல் பாவம் மன்னிப்பு இல்லை. ரத்தம் சிந்தப்பட்டிருக்காவிட்டால் எவருமே தேவனண்டை ஒப்புரவாக முடியாது. ஆனால் நச்செய்தி அவருடைய ஆளுகை. God is ready, is willing to take over the government of humanity. மனித குலத்தின் அரசாங்கத்தை அவர் பொறுப்பெடுக்க அவர் ஆயத்தம். நமக்குன்று ஒரு பாலகன் பிறந்தான். ஏசாயா மூலமாக அதை சொல்லி எழுதிவித்த பரிசுத்தாவியானவர் அடுத்த படியாக உடனே சொல்வதை கவனித்தாயா? ஏசாயா 9:6 குமாரன் கொடுக்கப்பட்டார். அடுத்ததாக அவர் சொல்வது கர்த்தத்துவம், அதாவது அரசாங்கம் அவர் தோளின் மேலே இருக்கும். அவர் தோளின் மேலே எவ்வளவு சந்தோஷப்படவர். உங்களுக்காக ஒரு ராஜா பிறந்தார் பேத்லகேம் ஊரிலே. தூதர்கள் வந்து சொன்னார்கள், நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரன், அவர் தேவனுடைய குமாரன் எனப்படுவார். அதன் பின்பு எதை சொன்னான் கேப்ரியல், பிதாவாகிய தேவன் அவருடைய தகப்பனாகிய தாவீதனுடைய சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார், அவர் அதிலே இருந்து அரசாளுவார், அவரது ராஜ்யத்துக்கு முடிவே இராது. எனக்கு அந்த ரெண்டு தீர்க்க தரிசனங்களை நினைக்க நினைக்க இந்த நேரத்திலும் சந்தோஷம்தான். முதலாவது நடந்தது, இரண்டாவது நட்டக்கச்சான் வேணும். தாவீதின் சிங்காசனம் பரலோகத்திலே இல்லை, அது எருசலேமிலே இருந்தது. அங்கேதான் அவர் வருகிறார், அங்கேதான் அவர் அரசாளுவார், அங்கேதான் குடியிருப்பார். அதைத்தான் தெரிந்து கொண்டார். நிச்சயத்துக்குமாய் அங்கே தேவன் ஸ்தாபிக்கும் இடம் அவருடைய குடியிருப்பு, அவருடைய ஜனங்களின் மத்தியிலே அவர்கள் அவரை தரிசிப்பார்கள். இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை ரட்சிப்பார், இவருக்காகவே காத்திருந்தோம், அவர் நம்முடைய தேவன் அப்படி சொல்லுவார்களா? அவர் மரணத்தை ஜெயமாக விளங்குவார். What a day is which? What a day! இரு உள்ளங்கள் விரும்புகிற காதல் என்று சொல்லுவார்கள். திருமணம் முடிக்கிறார்கள், வாழ்க்கை போகிறது, பள்ளமும் தட்டியும் இந்த உலகத்திலே. ஆனால் யார் முதலில் இந்த உலகை விட்டு போவார்கள் என்று, இரண்டு பேருக்கும் தெரியாது. அது தெரியுமா? திருமணமானவர்களுக்கு இடமோ அறவோ யார் முதலில் போவார்கள்? ஆகையால் உன் வாழ்நாட்களை புருஷனே மனைவியை நீ ஒன்றாக அதை ஆதாயப்படுத்திக்கொள். புருஷனே நீ செய்ய வேண்டியதை உன் மனைவிக்கு செய், மனைவிகள் நீ செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் இப்பொழுது அவனுக்கு செய். கண் மூடியதுக்கு பிறகு அந்த பிரேதத்துக்கு முன்பாக அழுது பிரயோஜனம் இல்லை. இதை நான் சொல்ல வரவில்லை, பட் by the Lord உன் மனைவியோடு ஆண்டவரே நன்றி சொல்லி அவர் கொடுத்ததை பகிர்ந்து கொண்டு உன் வாழ்நாட்களை இதை நன்மை செய்து விதைகளை விதைத்து உன் பிள்ளைகளோடு கற்றருக்கு பயந்து நட, அதைத்தான் அவர் விரும்புகிறார். சுயுத்தத்தை குறித்து நாங்கள் அவருடைய உதவியோடு வார்த்தையிலே கற்றுக்கொண்டோம். ஒவ்வொருவருக்கும் யுத்தம் உண்டு. பிறந்த குழந்தைகளுக்கு யுத்தம் உண்டால் என்னென்று தெரியாது. அவர்களுக்கு இருந்தா போல பிரச்சனை அதிகம் வந்தால் போதைகளிட்டு ஓடி வருவார். அது ஓகே, அது குழந்தை நுழம்பு கடிச்சாலும் அதுக்கு தெரியாது, அதுக்கு அடிக்க வேண்டும். இல்லையா நான் சொல்ற கேக்குறீங்களா? அம்மாதான் ஐயோ என்ன அடிச்சு விட வேணும் இந்த கையில செலவோட உண்டி பட்டுட்டா பிள்ளை ஆளுதிரும் அம்மா அடிச்சு போட்டாங்க. சின்ன பிள்ளைகளா இருக்கும் நேரத்தில் நமக்கு தெரியாது. ஆனால் நாங்கள் வளர வளர ஆவியிலே சரி பிரகாரமாக அதே மாதிரி நாம் யுத்தம் பழக வேண்டும். எத்தனை பேர் இங்க இருக்கிறீர்கள்? உங்களுடைய யுத்தமே இல்லை. அதனாலே உங்கள் சந்தோஷம் திருடப்பட்டு, சமாதானம் திருடப்பட்டு, கவலை மரணம் தற்கொலை இப்படியா பல பிசாசுகள் வந்து பூந்து உங்களை மிகுந்த தூக்கத்தோடு சரியாகவும் மூச்செடுக்க விடாமல் பல விதமான வேதனைகளோடு இருக்க உங்களை கட்டி வைத்திருக்கிறது. அநேகமாக தாய்மார்கள் ஆரம்ப பிள்ளைகள் பொம்பளைகள் பிடிபடுவார்கள். என் கூடுதலாக யோசிப்பார்கள். அவர்களை உணர்ச்சி வித்தியாசமா வேலை செய்யறது. நீ யுத்தம் பழக வேண்டும். நீ அதிகாரத்தை எடுக்க வேண்டும். அந்த அதிகாரத்தை நமக்கு கொடுக்க இயேசு சிலுவையிலே தம்முடைய உயிரையே கொடுக்க வேண்டியதா இருந்தது. போகும் நேரத்திலே அவர் சுவிசேஷங்களை விட்டு பிரிந்து வானம் செல்லும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் போங்கள். அதாவது என்னுடைய அதிகாரம் உங்களுடையது. எத்தனை பேர் இன்றைக்கு அதிகாரத்தை உபயோகிக்கிறார்கள்? உன் அதிகாரத்தை உபயோகிக்கிறாயா என்கிற செய்தி எப்பொழுதும் வெளியிட்டது. அது ஆடியோலையும் இருக்கு, வீடியோலையும் இருக்குது. அதை கேட்டாயா? கேட்கிறாயா? மறக்க பண்ணுவான். ஆவியானவர் உதவி செய்வார். யுத்தம் இல்லாதவர்கள் பிடிபட்டவர்கள். அதன் பிறகு அசுத்தாவிகள் எந்தெந்த இடங்களிலே தாக்கம் என்று சொல்லி குறிப்பாக மனம், சித்தம், உணர்ச்சிகள் அல்லது சரீரம். ஒரு குறிப்பாக ஒரு குடும்பத்திலே நேற்றைய சின்னத்திலே நான் ஒரு நோயை குறித்து கேள்விப்பட்டேன். ஆண்டவருக்கு சித்தமானால் அதை நான் அவர்களை கூப்பிட்டு நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கலாம். மனதை தாக்குவான். எவ்வளவுக்கு எதின் தோட்டத்தில் மனதை தாக்கினான். பாம்பு எதின் தோட்டத்துக்குள்ளே வந்தது. புருஷன் ஆதாம் அதை குறித்து ஒன்றும் செய்யவில்லை. ஏதேன் தோட்டத்தை பண்படுத்தவும் அடுத்தது காக்கவும் தேவன் வைத்தார். இவன் காக்கவில்லை. நிகழ்த்தின புருஷன்மார் வீட்டிலே பாதுகாப்பாக இருக்க வேண்டிய நேரத்தில், ஆவிக்குரிய அதிகாரத்தில் இருக்க வேண்டிய நேரத்தில் அவர்கள் தங்கட பாட்டிலே திரிகிறபடினாலே பாம்புகள் வந்து மனைவிமாரை தாக்குகிறது. அவர்கள் மனதை தாக்குகிறது. மனதில் எப்படி படுகிறார்கள்? உணர்ச்சிகளில் எப்படி படுகிறார்கள்? இன்னுமாய் சித்தத்தில் கடைசியில் எப்படி படுகிறார்கள்? பிடிபட்டவர்கள் வீட்டில் நிற்பார்கள் அல்லது குடும்பத்தோடு சர்ச்சை விட்டு போவார்கள், சபையை விட்டு போவார்கள். மனதில் பொய்ய சொல்லி கத்திற்கு தெரியும் தானே, அதாவது இப்படி இப்படி என்று சொல்லி பொழுது கேட்டீர்கள். உன் தசமபாகத்தை கொடுக்க விடாமல் பண்ணி உத்தரவிடுவான். ஏன் அவதி செய்கிறான் தெரியுமா? தசமாதத்தையும் காணிக்கையும் நீ கொடுக்க விடாமல் உன் ஆசீர்வாதங்களை தடை பண்ண அவனுக்கு தெரியும். அது தடை பண்ணப்படும் என்று தெரியும். நம்முடைய எதிரி கண்காணாத எதிரி மனுஷர்களோட அல்ல, பொல்லாத ஆவிகளோடும் வானமண்டங்களில் உள்ள சேனைகளோடும் இருளின் அதிகாரங்களோடும் இந்த உலகத்தின் ஆளும் அதிபதிகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. அது வானமண்டலத்திலே இங்கே தரமட்டத்திலே பெரிய அசுத்தாவிகள். இந்த காவல் நாய்ந்த பையன் நாய்ந்த முண்டங்கள் இந்த சுரவங்களுக்கு பின்னால் இந்த அகல வஞ்சிக்கிறவர்கள் சாராய பிசாசு, பாலியலிச்ச பிசாசு, பெருந்தண்ணி பிசாசு, சிகரெட் குடிச்ச வச்சவனை கொல்ற பேய், காசை திருற பேய், மரணம், தற்கொலை, கொலை, கசப்பு, வறுப்பு, மன்னிக்க மாட்டேன், புறக்கணிப்பு, இப்படி எச்சரியோ கிடக்கிற கவலை. கவலை ஒரு ஆவி, அது மரணத்தை கொண்டு வரும். நான் ஆவியாளர்களை முழுவதுமாய் தங்கிருக்கிறேன். அதாவது அவர் தான் எனக்கு உதவி செய்து கொண்டு முழு நாளும் சதை செய்வார், இன்றைக்கும் செய்வார். இயேசு நமக்கு அதிகாரம் கொடுத்தார். இன்றைக்கு யுத்தம் பண்ணும் சில முறைகளை நான் சொல்ல போகிறேன். இப்படிதான் இதுதான் இதுக்கு அங்கால இல்லை அப்படின்னு நான் சொல்லவில்லை. சில முறைகளை காண்பிக்க போகிறேன். அதை அடிப்படையாக வைத்து நீ யுத்தம் பண்ணலாம். ரெடி? லூக்கா 10:19 உங்களுக்கு தெரியும். பாம்புகளையும் செயல்களையும் மிதிக்கவும், சத்துருவின் சகல வல்லமையின் மேலும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், உங்களை ஒன்றும் சேதப்படுத்தாது. அவர்கள் போய் ஊழியத்திலே பிசாசுகளை துரத்தி, அவர்கள் வந்து சொன்ன நேரத்திலே அந்த 70 பேரும் ஆண்டவரே உம்முடைய நாமக்களை பிசாசுகள் கீழ்ப்படுகின்றனர். அதான் அவர்களுக்கு எக்ஸைட்மெண்டாக இருந்தது. அவரே சொல்லி அனுப்பினார், பிசாசுகளை துரத்துங்கள், விட வேணாம், ஜனங்களுக்குள்ளே பூந்து கிடக்கிறது. இன்றைக்கு சபை செய்கிறதா? இல்லை, செய்கிறவர்களையும் விட மாட்டார்கள். ஏன்? முழுப்பையும் சபைகளுக்குள்ளே பூந்து கிடக்குது. ஒரு சபையில் இருந்த ஜனங்கள் நாம் கூடாவிலே இருந்தால் எழும்பி அங்கே இருந்த போதகரை துரத்தி போட்டார்களாம் என்று கேள்விப்பட்டேன். ஏன் பிரதர், சபைக்குள்ளே முழுப்பையும்? இதனால் உங்களுக்கு சொல்றேன், காமிட்டி வைக்கும், ஓட் பண்ணும், அதுக்கும் ஓட் ஆர் போதகர் ஆகணும் என்று. நான் ஓட் பண்ணி வரவில்லை. ஆகையா அவடத்தோடு நிப்பாட்டுறேன். பாவல் சொன்ன மாதிரி என்னை அழைத்தவர் யார் என்பதை அறிவேன். அவர் என்னோடு இல்லை, நான் நிற்க முடியாது. அதன் பிறகு மற்ற 10 அதில் 7 அவர் 12 தெரிவு செய்து போகையில் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று நீங்கள் அறிவித்து வியாதி உள்ளவர்களை குணமாக்குங்கள், குஷ்ரோயிலை சுத்தமாக்குங்கள், மறித்தோர் எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள். மத்தேயு 18:18 இப்பூமியில நீங்கள் எதை கட்டுவீர்களோ அது வானத்திலே கட்டப்பட்டிருக்கும். இந்த பூமியில எது கட்டவிழ்ப்பீர்களோ அது வானத்திலே கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். ஒரு சகோதரனுக்கு சொல்லி 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 கேட்க எல்லாரும் இணங்குறாரில்ல, எல்லாரும் போய் சொல்லியும் இணங்குறாரு இல்லை, அப்படி சொல்லி சொன்ன உடனே ஆண்டவர் சொல்றார், என்ன சபைக்கும் சொல்லி கேட்குறா இல்லை, இது நீங்கள் அந்தகார சத்தியங்களோடு மோதுறீர்கள். அதனாலே இப்போ யுத்தத்துக்கு ஆயத்தம் பண்ணப்படும். கொஞ்சம் பேராச்சேர்ந்து அவனுக்கு மேலே இருக்கிற அந்த பலவான கட்டு அந்த சங்கலியினாலே, அதுக்கப்புறம் அவனுக்குள்ள கிரியேசிக்கிற வாக்குவாதம் ஆவியோ, வஞ்சிக்கிற ஆவி, பெற்றுமையின் ஆவி, இதுகளை கட்டி வலமை விட்டையிட எப்படியாக யுத்தம் பண்ண வேணும். அப்போ எதை நீங்கள் கட்டுகிறீர்களோ அது வானத்திலே கட்டப்பட்டிருக்கும், எதை கட்டவிழ்க்கிறீர்களோ அது வானத்திலே கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். இது உலக ஜனத்துக்கு கொடுக்கவில்லை, தேவன் தம்முடைய சிஷ்யர்களுக்கு கொடுத்தார். ராஜ்யத்தின் திறப்புகள், அந்த திறப்புகளை உபயோகிக்க வேணும். எப்ப கட்டுறது எப்ப கட்ட விழுக்கிறது உனக்கு தெரிய வேணும். அதுக்குரிய செய்திகள் எல்லாம் இருக்கு. நீ மறுபடியும் அதை எடுத்து கேட்க வேணும். யுத்தம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இயேசுவை தான் உள்ளாக நீ பார்க்க வேணும். நான் உனக்கு உதவி செய்யணும். அவருடைய வழிகளை காண்பித்து வல்லமை அவருடையது, என்னுடையதாங்க வல்லமை யாவது என்னுடையது. அவரை நோக்கி பார். மற்ற 11:10 அவர் தம்முடைய 12 சிஷ்யர்களையும் கூப்பிட்டு அசுத்தாவிகளை துரத்தவும், அவருடைய இருதயத்தில் இருந்த முதலாவது காரியம் அசுத்தாவிகளை துரத்தவும், சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிற அந்த அதிகாரத்தை நாங்கள் உபயோகிக்க வேண்டும். புருஷனைகள், மனைவியர்கள், கூடுதலாக புருஷனைகள், என்ன புருஷன்மார் எல்லாரும் பிஸி, அதனால அநேகமான மனைவிமார் தாக்கப்பட்டிருக்கிறார்கள்.
சிலர் அவர்களாகவே யுத்தம் பண்ணி ஆண்டவர்கிட்ட கெஞ்சி தாய் தகுப்பு அங்கே கேட்டு என்னப்பா நடந்தது என் வாழ்க்கையில் எனக்கு சொல்லுங்கட்டு அந்த சாமத்தை உடைத்து விடுதலை பெற்றுக் கொள்கிறார்கள். புருஷன் தண்டப்பாட்டில் தெரியுது, பாம்பு வந்து போகுது, எது எனக்குள்ள வீட்டுக்குள்ள எப்ப நீங்க விழிக்க போறீங்க, எப்ப தெளிந்து புத்திக்கு வர போறீர்கள் புருஷன்மார். உங்களை இன்றைக்கு காண்டா முடிக்கிறாது, அதுக்கு பிறகு நான் அநேகம் பேரை காண்கிறது அடுத்த நியாயம். அதே மாதிரி லூக்கா 9 அதிகாரத்திலே அவர் கொடுத்த அதிகாரம் லூக்கா அவன் மூலமாகவும் எழுதி வைத்திருக்கிறார் தேவாவியானவர். முதலாம் 2 வசனங்கள் அவர் தம்முடைய 12 சிஷ்யர்களை அழைத்து சகல பிசாசுகளையும் பார்க்க வித்தியாசமாக அங்கே கூறப்படுகிறது. அங்கே பிசாசுகளை துரத்தவும், இங்கே சகல பிசாசுகளை துரத்தவும், வியாதி உள்ளவர்களை குணமாக்கவும், அவர்களுக்கு வல்லமை. இங்கே கூறப்படுகிறது வல்லமை, அங்கே அதிகாரம். வல்லமையும் அதிகாரமும் கொடுத்து, போலீஸ்காரனுக்கு அதிகாரம் இருக்கிறது, போரோர் வாகனத்தை நிப்பாட்ட அவன் நிப்பாட்டாமல் போறான், அரசாங்கம் பார்க்கறது சரி வராது. இப்ப என்ன செய்யறான், அவன கையில் ஒரு துவக்கு கொடுக்குறான். இப்ப அவனுக்கு வல்லமையும் இருக்குது, அதிகாரமும் இருக்குது. இப்ப நீ நிப்பாட்டாமல் போவாப்போ நமக்கு சரி. எத்தனை பேருக்கு என்ன சொன்னது, அந்த வல்லமையை உனக்கு கொடுக்க ஆவலாக இருக்கிறார், அல்லது உனக்கு இருக்கிறது நீ அதை உபயோகிக்கிறாய். இல்லை, பரிசுத்தாவியானவர் உங்கள் மேல் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள், எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் சகல ஜாதி ஜனங்களுக்கும் பிரசங்கிக்கப்பட்டு சாட்சியாக அதன் பின் முடிவு வரும். என்ன முடிவு? இந்த கொடிய காலத்தின் முடிவு, இந்த சாத்தானின் காலத்தின் முடிவு, இந்த சூனியங்களின் காலத்தின் முடிவு. சிலர் கோபமடைகிறார்கள், சிலரும் பிரச்சனை உண்டு உள்ள, ஏன் அதுக்கு இந்த வார்த்தை கேட்க முடியாது. ஆனால் தேவனுடைய பக்கம் அவர் கொண்டு வராமல் நீ வரவும் முடியாது, இந்த வார்த்தையை நீ கேட்கவும் முடியாது. உன் கடினமான இருதயத்தை திறந்து இந்த வார்த்தையின் வெளிச்சத்தை உனக்குள்ளாக அனுப்புவது அவர்தான். ஆகையா உன்னை தாழ்த்தி ஜபத்தோடு கேட்டுக்கொள். ஜேம்ஸ் 4 அதிகாரம் 7 வசனத்திலே தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள், அவர் ஆளுகைக்கு, அவர் அரசாங்கத்துக்கு, அவர் அதிகாரத்துக்கு. ஒரு காலில் தொடர்ந்து ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு நேரத்திலும் அவருடைய அதிகாரத்துக்குள்ளே இருங்கள். அவருடைய அதிகாரத்துக்குள்ளே இருப்பது அவரது வார்த்தைக்குள்ளாக இருப்பது. அவர் வார்த்தையிலே வெளிப்படுத்தின சித்தம் எல்லாவற்றுக்கும் நாம் கீழ்ப்படிய அந்த அதிகாரத்துக்கு உட்பட்டு இருப்பது. அவருக்கு அடங்கியிருங்கள், கீழ்ப்படியுங்கள். அதன் பின் 2வது, பிசாசை எதிர்த்து நிலுங்கள். அவர் சொல்லுகிறார், நீ எதிர்க்கத்தான் வேணும், தீங்க நாளில் நீ அவனை எதிர்க்கவும், அவனுடைய தந்திரங்களோடு எதிர்க்கவும். நீ அவனை எதிர்க்க வேணும், விசுவாசத்திலே அவனை எதிர்த்து. 1 பேதுரு 5 அதிகாரம். இவர்களெல்லாம் நாங்கள் போன செய்திகளிலே நாங்கள் அவதானித்தோம். If you don't resist, கேட்ட வாலிப பிள்ளைகள் சிலர் நின்று தடுமாறு, நீ அதை எதிர்க்கவில்லை ஆனால் உனக்கு சில ஆக்களுக்கு முடியாம இருக்கும், நீ உதவி கேட்க வேணும். பிரதர் அல்லது சிஸ்டர், எனக்கு உதவி செய்யுங்க, என்ன சொல்ல விடுதில்லை, எனக்கு வந்த என்னோட கொஞ்சம் யுத்தம் பண்ணுவீங்களா? கட்டாயம் உன்னை சாட்சி கொள்ள வேணும். போன் பண்ண விடாது, என்னோட இடத்துல இந்த உதவி எடுக்க என்னோட வந்து பேச விடாது, என்னட்ட சொல்ல விடாது. சிலர் என்னட்ட வந்து சொல்ல ஆரம்பிப்பார்கள். நோ, வரதில்லை. ஏய், நான் சொல்லி போடுவேன். இப்பயும் உருவம் கடந்த உள்ளுக்கு. நேற்று சிறத்தில் ஒரு மனைவிக்கு சொன்னேன், அந்த பேய் போக மாட்டான்னு. கொஞ்சம் நான் புருஷன்கிட்ட கதைக்கிறேன், அவனை பிடிச்சி வாழப்படி உபயோகிக்கிறதுன்னு சொல்லி யுத்தத்தை பழக்கிறதுக்கு இவங்களை பிடிச்சி வச்சு நான் கொஞ்சம் ட்ரைனிங் கொடுத்தா தான் உனக்கு சத்தியான பூசையில் போடுவாங்க புருஷன் மாறன்னு. அந்த பிள்ளை நின்ற இடம் இல்லை, பறந்து மண்டபத்தை விட்டு பேய் கலைச்சி பிடிக்க ஓடின ஒரு சகோதரி விழுந்தாள். இதை கண்டாக்கள் கையை வைத்துங்க. வேற எத்தனை பேருன்னு பாருங்க, கையை நல்லா உயர்த்துக்கோ. எல்லாமே உண்மை. நான் தேவையில்லாத ஆண்டவருடைய கிருபை நான் இதில் வச்சு பேச மாட்டேன். அவர் உன்னுடைய பக்கம். ஏன் இந்த பேய் உன்னுடைய சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அல்லது உன்னுடைய பணத்தையும் திருட விடுறா? ஏன் உனக்கு எல்லாமே இதில் கொடுத்து வச்சிருக்கிறாரு? ஏன் விடுறாய்? நீ விடுறதுனால அவன் குதிரை ஓடுறான், நீ விடுறதுனால அவன் முத்தத்தில் உலாத்துறான். சொறி நாய் வந்த போது போயிட்டேன், ஏன் நான் விட்டுட்டு இருக்கிறேன். கொடுத்தனடா முதுகுல அல்லது கல்லால் உண்டு, அடுத்த இறக்கம் அளவுக்குள்ள வர்றதுக்கு பார்க்கும். இவன் நிற்கிறானா? அந்த கல்லால் எறிஞ்சாள், கக்குறீங்களா? அடி கொடுத்தாள், அதுக்கு தெரியும். கண்டதும் நீ அப்படி பேக்கி செய்ய வேணும். நீ என் விட்டுட்டு இருக்கிறாய் புருஷனே? நான் விட்டுட்டு இருந்தான். அது உஷன் ஒண்ணு உள்ளுக்கு வந்துட்டு பேய், அதுக்கு வேற ஒரு உடம்பும் இருக்கே இல்லை பாரதக்கே. அது பூந்தது எந்த உடம்புக்குள்ள? ஒரு பாம்புக்குள்ள. உண்டைக்கும் வச்சு கொண்டு கிடக்குது. செவி உள்ளவன் கேட்க கடவான்.
ஒரு பாம்பு சாத்திரம் சொல்லுதான் சொல்லட்டேன். எனக்கு என்ன இங்க வரட்டும் சொல்ல பாப்பமே?
உங்களோட அதிகாரத்தை நீங்க உபயோகிக்க வேணும். உபயோகிக்காம இப்படி வந்துட்டு இப்போ பாக்குறதே இந்த குட்டி நாய் தாய் நாயிரம் முகத்தை பாக்குற மாதிரி. நான் முந்தி சொல்லுவேன், கீழே கிறங்க வாயிருந்தா சொல்லு, உட்காரன் கீழுக்கு நான் பால் குடிக்க வேணும். அப்படித்தான் அநேகமான சமச்சனம் போதேற பார்த்துட்டு ஓடுறது. இந்த கடையெல்லாம் அவன் வருவான். எல்லா குடியிருப்பிலையும் இருந்து வெளியில இருந்து அவங்களை உடவன். இவங்களுக்கு ஜபி கை மேலா, ஒரு மட்டத்தில காலால மிதி கை மேலா, வேதத்துல ஒன்றுமே தெரியாது. ஒவ்வொருவரால வந்து போவான். இவங்க போக வேண்டியதான். அவன் வந்து தலையை உருட்டினதான் மிச்சம். பேய் போய் நல்லா நிரப்பப்பட்டு ஒளிய செய்கிறாங்களா? இல்லை. So you have to use your authority. விளங்குதா? தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள், விசுவாசம் செய்து தின்றுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். இது தேவனுடைய ஒழுங்கு முறையும் கட்டளையும். நீ அவருக்கு ஒப்பு கொடுக்காமல் எதிர்க்காவே புருஷனை நீ என்ன செய்வாய்? உன் பிள்ளை உன் மனைவியை விடுதலையாக்க உன் பிள்ளைகளை தீங்க நாளிலே உனக்கு யுத்தம் தெரியும். ஒரு வலி வந்துட்டு இரவு நேரத்தில் பேய் சுரண்டது அல்லது என்னமோ எனக்கு தெரியாது. உனக்கு தெரியும் ஒன்று எப்படி ஜபிக்கிறண்டு அல்லது புரிஷன் அந்த எந்த அவன் தண்டபாட்டை தெரியவான். மனைவி நீ வார்த்தையை படிச்சு நீ யுத்தத்தை எடு பழகி நீ அதிகாரத்தை கையில் எடுக்க வேணும். என்ன செய்கிறது? புருஷன் மயக்கத்தில் இருக்கிறான், அவனுக்கு கார் ஓடிய நீ ஏறி குந்த ஏறி குந்த எல்லா அதிகாரத்தையும் எடுத்துறாள். அவன்கிட்ட கேளு, இது வாங்கலாமாப்பா? ஏனப்பா எடா? அவன்கிட்ட கேளு என்ன செய்யறது. அவனுக்கு உடம்ப தலைவன் திரைமாவோட எடுத்து எடுத்துடாத. நான் சொல்றேன், ஏதாவது டைம் அவனுக்கு கார் ஓட ஏறுதில்லை, மயக்கத்தில் கிடக்கிறான். ஒரு ரெண்டு பையன் இப்ப என்ன அவனை விடுற சுத்தி இறங்கிற எத்தனை பேருக்கு விளங்குது? நான் சொல்றது உங்களுக்கு யுத்தம் பண்ண தெரிய வேணும். பழகிக்கொள்ள வேணும். இப்பவே எடுத்த உடனே இருக்கிற அங்க போன விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் பின்தொடரும் அடையாளங்கள். போதகர்களை பின்தொடர வேண்டியே என்ன விசுவாசிக்கிறவன் அவனோ அவன் தான் செய்கிற ஊழியை செஞ்சு அதை விட என்ன வெயெல்லாம் பார்த்து துக்கப்படுது. என்ன பார்த்து நீ பார்க்க மாட்டாய், நான் இங்கே இருந்து பார்க்கிறேன்.
நான் சொல்லி கொடுக்கிறான். இவன் அப்படி போக வைக்கலாமே செய்து
தலையெல்லாம் குனிந்து விட்டு ஒன்று சிமித்தி வாரப்பன்ல நாங்கள் பார்த்தோம் விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போட ஒன்று ஒன்று பேதர் 5:8-9 அதுலேயும் யாரை ஒழுங்குவோம் என்று அவன் பகிர்ந்தான் விசுவாசத்தில் உறுதியாக நிறுத்திட்டு விசுவாசம் அங்கே இருந்து வருது வார்த்தையை கருதலாம். நான் சொல்லியிருக்கிறேன் இந்த நாட்களிலே குறைஞ்சது ஒரு 10 அதிகாரமாவது வாசி, 10 அதிகாரமாவது வாசி வாசிச்சு அதுக்கு பிறகு நாங்கள் கூட மதங்களை தியானத்தோட அப்படியா இரு, அது உனக்கு நல்லது. எந்த போலையிலும் எந்த நேரத்திலையும் யுத்தத்துக்கு ரெடியாக இருக்க வேண்டும், விழிப்பாக இருக்க வேண்டும். ஜெபம் பண்ணதுக்கு பிறகு விழிப்பாக இருக்க வேண்டும். நாங்கள் இது அப்போ யுத்தம் எங்களுக்கு தெரியாது, வசனம் எல்லாம் ரெடியாக போட்டு வைக்க வேண்டும். உள்ள பல விதமான வாழ்கள் வாழ் ஆவியானோடு பட்டயம் நாம் சில முறைகளை நாங்கள் பார்ப்போம். இப்ப சிலருக்கு காலையில் எழுந்து ஜபிக்க முடியாது, சிலவார்கள் எனக்கு எலும்பே இல்லை எலும்பு வரதான் அதுக்கோட நெச்சரை வருது. எழும்பி நான் கொஞ்சம் நேரம் ஜபம் பண்ணுவேன், அதுக்கு பிறகு கண்ண முடிப்பேன், 2 மணித்தியாலம் போயிருது, 7 இல்லை. சுனி உனக்கு நித்திரையை கொடுக்கும் அந்த பில்லி சூனிய மந்திரவாதத்தோடு போராடுகிறாய். எப்பொழுதும் ஞாபகம் வைங்கள், வார்த்தையை வாசிக்கப்படாது, பாடமாக்கப்படாது, வார்த்தை வாயிலை பேசப்படாது அல்லது ஜபிக்கப்படாது. பண்ற தடை பண்ணுங்கிற ஆவி மந்திரவாதம், பில் சூனிய மந்திரவாதம், விக்கிராரே நாவி இதான் தடை பண்ணுகிறது. சுனி என்ன செய்ய வேணும்? ஓகே ஆண்டவரே, நீ சொன்னது எதிர்க்கும் படிக்கு நானும் வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்த பிள்ளை, முடிந்தவரை உமது வல்லமையினால் நான் கீழ்ப்படிந்து நடக்கிறேன். நீ சொன்ன பிசாசு தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள், பிசாசுகளை எதிர்த்து நிலுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். செலவுகளை ஓடலாம், செலவுகளை ஓட மாட்டான் என்று போடவில்லை, அவன் ஓடி போவான் கட்டாயம் சொல்லு ஓடி போவான். அப்ப நாங்க அவர் சொன்னதை செய்ய வேணும், அது நமக்கு கொடுத்த ஒரு கட்டளை. இப்பொழுதும் அவர் உன்னை பார்த்துக் கொண்டிருக்கிறார். பிதா குமாரன் பரிசுத்தாவியாக இதுவன் இந்த இடத்திலே தௌதூர்கள் நன்றியாக வேண்டும். ஏன் வசனம் அப்படி கூறுகிறதே அப்படியாகும். சொல்லி கொடுக்க வரும் கட்டளை. முதலாவதாக என்ன செய்ய வேணும்? நீ இந்த நேரத்திலும் எனக்கு நித்திரையை கொண்டு வரும்படிக்கு மேலிருந்து எனக்கு மேலாக அனுப்பப்பட்ட இந்த பலவான், இந்த பீலு சூனிய பலவானை இயேசுவின் நாமத்திலே சங்கரியாலை காட்டுகிறேன். பலமே அது கட்டப்படும். இங்கே எச்சனையோ தடவை அந்த பலவான் கட்டப்பட்ட நேரத்திலே மிகவும் பயங்கரமாக விலகளிக்கப்படுகிறவர்கள் உதவி செய்கிறவர்கள் பிடிக்கலாதபடிக்கு உடனடியாக கீழே விழுந்து கிடக்கிறதை கண்டிருக்கிறீர்கள். எத்தனை பேர் கையொதுங்க பார்ப்போம். ஒரே பலவானை முந்தி கட்டினாலுடைய கொள்ளை பொருள் எடுக்க முடியாது. மற்ற 12 அதிகாரம் இயேசு சொன்னார், ஒவ்வொரு விசுவாசிக்கும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு சபைக்கும் இப்படியாக பிசாசு பலவான்களை ஏற்படுத்தி இருக்கிறான் வானங்களிலே. தெய்வ திட்டம் நம் வாழ்க்கையிலே நிறைவேறாதபடி நம் குடும்பத்திலே நம் சபையிலே ஊழியச்சிலே விசுவாசிக்கு மறுமுனை அழப்புகிறார். தானியேலுக்கோ அது வந்து சேரவில்லை. 9
தேவன் அனுப்புகிறார் கேப்ரியேலை,
இடையிலே அவனை மறைத்துப்படித்தான் பிசாஸ், பர்ஷியா நாட்டின் அதிபதி.
ஆச்சரியம்.
ஆனால் டேனியலுக்கு அது தெரியவில்லை. கேப்ரியேல் வந்து சொல்லும் வரை டேனியல் உபவாசம் பண்ணி 5 நாள், 10 நாள், 12 நாள், 15 நாள், 20 நாள், 21 நாள் அவன் 21 நாள் நாம் உபவாசிக்க போறோம்னு ஆரம்பத்தில் சொல்லி உபவாசிக்கவில்லை. அவன் உபவாசம் பண்ணி ஜெபித்து கொண்டே போனான். ஆண்டவரே, நீர் சொல்லி 70 வருஷம் ஆயிட்டதே, இன்னும் நாங்கள் கைதிகளாகவே இருக்கிறோம் பெபிலோன்ல. எங்களோட குற்றம் ஆண்டவர், நாங்கள் போராட்டம் பண்ணினோம், நீரோ நீதிபர், இது எல்லாவற்றிலும் எங்களுக்கு இரக்கமாக நீர் நடத்தி இருக்கிறேன். நாங்கள் தான் பாவம் செய்தோம், எங்களுடைய பிதாக்கள் பாவம் செய்தார்கள். இப்படியாக பாவ அறிக்கை செய்து தனது பாவத்தையும் ஜனத்தின் பாவத்தையும் அறிக்கையிட்டு அவன் 21 நாளுக்கு கிட்ட அவன் ஜெபம் பண்ணும் நேரத்திலே
சடுதியாக அவனுக்கு முன்பாக கேப்ரியேல் அங்கே வந்து நின்றான்.
கேப்ரியேல் தான் மரியாள் இடத்துல அனுப்பப்பட்டான், சகரி அவன் இடத்துல அனுப்பப்பட்டான், செய்தி கொண்டு போகிறவன் மிகவும் அல்ல மைக்கேல். நோ, அவன் தொடர்ந்து போராடினான். நீ நானும் அதே மாதிரி தான். மனுஷர்கள், தேவ ஜனங்கள் சூழ்ந்து போகாமல் தொட்டாங்க பிடிக்க வேணும். நோ, இல்லை என்று சொல்லி அந்த ஜபத்தை தொட்டர வேணும், சூழ்ந்து போகாமல். இயேசு அப்படி சொன்னார். லூக்கா 18 முதலாவது வசனத்திலே
சூழ்ந்து போக வைப்பான்.
இப்ப டேனியல் 10வது நாளில் அல்லது 12வது நாளில் 14வது நாளில் சூழ்ந்து போய் ஜபத்தை விட்டுருந்தா ஃபினிஷ். சோ அவன் தொடர்ந்து அந்த ஜப போராட்டத்தை செய்தான். வேட மாட்டேன், அவனுக்கு தெரியும் வேது. அவன் குருட்டாட்டத்தில் ஜபம் பண்ணவில்லை, வேது எழுத்துக்களில் இருந்து அவன் அறிந்து கொண்டான். அதை அறிந்தான். 70 வருஷம் அது முடிந்ததும் நான் உங்களை அங்கே இருந்து பெபிலோன்ல இருந்து கொண்டு வருவேன், உங்கள் தேசத்துக்கு நான் உங்களை கொண்டு வந்து உங்களை நாட்டுவேன், பெருகப்படும். அதை வாசித்தான். எரமியாவில் எழுதப்பட்டு அதுவும் சொல்லப்பட்டிருக்கிறது.
டேனியல் ரெட் தி புக் ஆஃப் ஜெரமியா. நீயும் நானும் வாசிக்கிற ஐசாயா ஜெரமியா அந்த புத்தகத்தை அவனும் வாசித்தான். இன்றைக்கு அவன் எழுதுகிறதை நீயும் நானும் வாசிக்கிறோம்,
டேனியல் புக். அப்ப அதுல இருந்து கண்டு அவன் விடவே இல்லை. என்ன இருக்குது? நீ சொன்ன நீர் 70 வருஷம். இது மாதிரி எத்தனையோ காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. உன் மனைவி விடுதலை அடைந்திருப்பதான அவருடைய சித்தம், அவள் கட்டுகள் அறுக்கப்படுறதான அவருடைய சித்தம், உன் பிள்ளைகள் சுகமா இருப்பதுதான அவருடைய சித்தம். நீ உன் ஆச்சமா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து நிறைவாக இருக்கிறதான அவருடைய சித்தம். 3 யோவான் 2 நீ எழும்பி பிரகாசிப்பது அவருடைய சித்தம், நீ பிசாசுகளை துரத்துவது அவருடைய சித்தம், உனக்கு எல்லாவற்றிலும் நிறைவாய் இருப்பது அவருடைய சித்தம், சுகமாய் வாழ்வது அவருடைய சித்தம். கட்டுக்களுக்குள்ளே அல்ல, குழப்பத்திலே அல்ல, கவலைகளால் கட்டப்பட்டல்ல, கன்ஃபியூஷன் இல்லை. அவரு சித்தத்தை பார்த்து அறிந்துகொள், அவருடைய வார்த்தை கொண்டு ஒப்புக்கொட. பலவான நீ கட்ட வேணும், அந்த பலவானை கட்ட வேணும் என்று சொல்லி தானியலுக்கு தெரியாதான். அந்த நேரத்தில் அந்த கட்டளை அவர்களுக்கு அந்த நேரம் கொடுக்கப்படவில்லை. எந்த ஜபத்தை தட்ட பண்ணுகிறேன் தான் என்ன கட்டுற இந்த நேரத்தில் பலவானை என்ன தட பண்ணது, இந்த காசை, இந்த வருமானத்தை எது தட பண்ணது, இந்த புருஷன் அடிக்கடி என்னதுக்கு இப்படியாச்சு இருக்கு, கள்ளப்பேய், இந்த கூடிக்க பண்ற பேய், அந்த பலமான கை போட உடனே முதல்ல நல்ல திறமான யுத்தம் பண்ணுவது தனியாக செய்யாமல் தனியாக பண்ணலாம். நீ ஸ்ட்ராங்காக இருந்தால் 2, 3, 4 பேர் சேர்ந்து கட்டினிகள் என்று சொன்னால் அதான் அங்கே போட்டிருக்குது. 2 பேர் நீங்கள் ஒருமனப்பட்டால் பிதாவினரே அதை உங்களுக்கு நடத்தி வைப்பார். பலமான முந்தி கட்டினால் ஒழிய கொள்ளை பொருளை எடுக்க முடியாது.
அது கட்டி போட்டு நீ என்ன செய்யணும்?
இப்பொழுதும் எனக்கு நிச்சயம் கொண்டு வராவி, உன்னை எதிர்க்கிறேன், உன்னை கட்டுகிறேன், உன்னை வல்லமை விட்டுகிறேன், நட, என் வாழ்க்கையை விட்டு நட, வர முடியாது
என்று சொல்லி நீ இப்பொழுது நித்திரையை லேசாக கொண்டு வர கூடிய சூழ்நிலையை மாற்ற வேணும்.
படுத்திருந்து ஜெபம் பண்ணாதே, எழும்பு, முகம் கழுவு.
இப்படியாக நாங்கள் செய்ய வேண்டிய பகுதியை செய்ய வேணும். எழும்பி நடந்து ஜெபம் பண்ணலாம். எழும்பி நடந்து ஜெபம் பண்ற நேரம் நித்திர வாரது கஷ்டம்,
அது சரிதானே. அதை விட குசாலாக இப்படி படுத்திருக்கிற நேரத்தில் அது கண்ண மூடுனா. நான் சில சமயம் படுத்திருந்து ஜெபம் பண்ணுவேன், கண்ண மூட மாட்டேன், நல்லா முடிச்சிருக்கு, அவரோடு பேசுவேன்.
சோ இது ஒரு உதாரணம்.
நீயாக யுத்தம் பண்ண
சிலருக்கு
அதே மாதிரி வேதம் படிக்கிறதுக்கும் நீ செய்ய வேணும். ஏலாது பிரதர், எனக்கு பாடமாக்கி எழுதில்ல பிரதர், பிரதர் மனசில் ஒன்றும் நிற்குது இல்லை பிரதர், பாடமாக்கினாலும் வாசிச்சுட்டு போறேன் பிரதர். ஒரு மாதிரி இருளா வருது புத்தகத்தில், இருள் மாதிரி. இவை யாவும் அவனுடைய தாக்கங்கள். நீ வார்த்தையை படித்து அதை மனதில் வச்சு அந்த வெளிச்சத்தினால் பிரகாசம் அடைந்து அங்கு வெளிச்சம் பெருக 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 இந்த பிசாசு மண்டத்தை எடுத்த பூச்சிகள் இந்த பாம்போடு இருக்க முடியாமல் வெளியில போகும் என்று தெரியாது. குசுனியில எப்ப கரப்பத்தான் பூச்சிகள் எல்லாம் பட 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 படம் ஓடுது. இரவில் போய் ஒரு கால் லைட்டை போட்டுப்ப, வெளிச்சத்தை அப்படியான காரியங்களுக்கு நீ யுத்தம் பண்ண வேணும். ஆனால் அலமானை கட்டம் மறக்காதே. இப்பையும் நான் இதை சொல்லும் நேரத்திலே மனதை குழப்புவான், வேற பக்கமாய் கொண்டு போவான். அப்படியாக இருந்தால் நீ தலையங்க வச்சு ஜெபம் பண்ண வேணும். தைக்கரையின் வல்லமை இயேசுவின் நாமத்தில் ஒட்டு குறைந்த நேரம் ரச்சம் தெளிக்கிறேன் என் மனதிலே, ரச்சம் தெளிக்கிறேன் என் சித்தத்திலே, என் உணர்ச்சியிலே, என் கண்களிலே பிதாவை இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன். யுத்தம் பண்ணு, யுத்தம் பண்ணு, அப்படி செய். காலையிலே எழுந்து அவருக்கு அவர் மூத்தி தொடுவது மிகவும் விசேஷமான காரியம். பிஃபோர் த ஸ்டார்ட் ஆஃப் த டே, நாள் தொடங்குறதுக்கு முதல் அவரை தொழுது கொண்டு இன்றைக்கும் நீ தான் என்னை வழி நடிச்சு வேணும், எனக்கு தெரியாத காரியங்களை காட்டிட்டார். முது வசனங்களின் ஆழங்களை நான் அறிய என் கண்களை திறந்து விடும்.
என் பேச்சும் சிந்தனையும் உமக்கு ஏற்றுதாகும் பிடிச்சு உமக்கு பிரியம் என்று அவள் நான் நடக்க என்னை விடாதே.
உமக்கு பயப்படும் பயத்தை எனக்கு போடும். இயேசு கிறிஸ்துவின் இரட்சத்தின் மூலம் எல்லா பாவங்களும் எனக்கு மன்னிக்கப்பட்டது. ஆண்டவர் இயேசுவின் இரத்தத்தின் மூலம் பிசாசன் கையில இருந்து நான் விடுதலையாக்கப்பட்டேன். பிதாவே மூடு நான் ஒப்புரவாக்கப்பட்டேன் அவர் இரத்தத்தின் மூலம். இவைகளை நீ பேச வேணும், வசனங்களை பேச வேணும். யாராவது பக்கத்தில் படுத்திருந்தால் அவர்களுக்கு எழுப்பாத படிச்சு மத்த ஒன்று படுத்த இன்னொரு அறைக்குள்ள போ, அவர்களை எழுப்பி போடாத சும்மா கேசட்டை போட்டு அதை போட்டு எல்லாத்தையும் நிதானமாக அறிவோடு செய்யுங்க. மற்ற அறையில் போய் முழங்கால் படியுது அல்லது ஹாலுக்குள்ள போய் உதவி செய்ய மாட்டவரே. நான் ஒரு காரியத்தை குறிச்சு மட்டும் பேசியிருக்கிறேன், அதுக்கு இன்னும் ஒரு மறுபடியும் காணல. ரெண்டாலும் பேய் ஒரு தடையும் பண்ண முடியாது. நீ என்னுடைய பக்கம்,
யூ காட் டு ஸ்பீக், யூ காட் டு வேஜ் வார்ஃபேர். அவரோட கதைக்கு ஒரு நேரம் யுத்தம் பண்ண ஒரு நேரம் உனக்காக அவர் யுத்தம் பண்ண மாட்டார். ஏ அதிகாரம் உன் கையிலே, பூமியிலே நீங்கள் அதை கட்டுவீர்களோ. நீ கட்ட போறாய் என்னவருக்கு ஏற்கனவே தெரியும். ஆகையினால வேதம் அப்படி எழுதப்பட்டிருக்கிறது, பூமியிலே நீங்கள் அதை கட்டுவீர்களோ அது வானத்திலே கட்டப்பட்டிருக்கும்.
அவருக்கு தெரியும் நீ கட்டி போட்டாய் என்று, கட்ட போறாய்.
ஆல்ரைட்.
சோ இப்படியே மனம் சிற்ற உணர்ச்சிகளிலே நீ யுத்தம் பண்ணி போராட வேணும். இப்ப ஏசுதாக்க நித்திர உள்ள வைக்குது. நான் வார்த்தையை கொடுக்கிறேன், என்னை பார். சரி, நான் ஜெபம் பண்ணுகிறேன், நீ தலையிலே கையவை. யாரா இருந்தாலும் நீ என்ன கலைச்சால பார்க்கிறாய் சொல்லு. நான் வார்த்தை கேட்க முடியாதபடி இப்பொழுதும் என்னை தடை பண்ணுகிற பொருளாதாபி இந்த பலவானை யஷ்வா மஷியா அந்த நாமச்சலை காட்டுகிறேன், வல்லமை உடைகிறேன், இயேசுவின் ரத்தம் தெளிக்கிறேன் என் மனதிலே, சித்தத்திலே, உணர்ச்சியிலே. நன்றி ஆண்டவரே.
அச்சே நீ கொடுக்குற அவ்வளவுதான் பிரதர், அவ்வளவுதான் வரேன்.
பிசாசை எதிர்த்து நில்லுங்கள்,
உங்களை விட்டு ஓடி போவான். தேவனுக்கு ஒப்பு கொடு, அவ்வளவு. முதல்ல உன்னு எப்படி யுத்தம் பண்ணி உன்னை விடுவிக்கிறது எப்படி அறிந்து கொள். போன யாரு இல்லை சித்தத்துக்கு மாறாக அறியாமையினால் எப்படி வைத்திருக்கிறான் மக்களை சனம் அது தெரியாம தெரியுது. ஆராதனை என்ன ஒண்ணு தெரியுது, போதுகிறது அடி தெரியுது. அறியாமை உன்னிடத்தில் வாழ இருக்கிறது, உன்னிடத்தில் இருக்கிறது வட்டி உண்டு, உன் வாயில இருக்கிறது அந்த அதிகாரம். நீ அதிகாரத்துக்கு உட்பட்டு இருக்க வேணும் வார்த்தைக்கு. நூற்றுக்கு அதிபதி சொன்ன மாதிரி என் வேலைக்காரன் நோயாயிருக்கிறான், இயேசு சொன்னான் நான் வந்து அவனை குணமாக்குகிறேன். அவன் சொன்னான் இல்லை 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 இல்லை, நான் நேர் வீட்டுக்குள்ள வர நான் தகுதி இல்லை, நானும் அதிகாரத்துக்கு உட்பட்டு இருக்கிறேன். ஒருவனை போண்டால் போகிறான், ஒருவனை வாண்டால் வருகிறார், இன்னொருவனை இதை செய்யண்டால் செய்கிறான். நூறு இராணுவர்களுக்கு அவன் தளபதி. இப்படி கேலி இரண்டு வைகள் நூறு பேர். இயேசு பார்த்தார், இப்படியான ஒரு விசுவாசம் சிறுவேல் ஜனத்துக்குள்ள நான் பார்க்க இல்லை. அவன் ஒரு புரஜாதி. அதாவது அவன் என்ன சொன்னான், ஆண்டவரே உம்முடைய அதிகாரம் எனக்கு தெரியும், நீ தேவனுக்கு உட்பட்டவராயிருக்கிறேன், நீ சொல்ல காரியங்கள் நடக்கும். ஒரு வார்த்தை சொல்லும் என் வேலைக்காரங்க குணமடைவான். ஒரு வார்த்தை நீர் வர வேண்டியதில்லை ஆண்டவரே, நீ அதிகாரத்துக்கு உட்பட்டு இருக்கிறேன். இயேசு சொன்னார், நான் என் சுயமாய் ஒன்றும் செய்ய முடியாது, பிதா செய்வது குமாரன் காண்கிறது எதுவோ அதையே குமாரன் செய்வார். அவர் சுயமா ஒன்றும் செய்யவில்லை, செய்யவும் மாட்டார் என்று சொன்னார். அந்த நேரம் சுனி அதிகாரத்துக்கு உட்பட்டிருக்கணும். இதற்கே சும்மா வந்து போகாதே, இன்னமும் உணர்வடையவில்லையா? எப்பொழுது அந்த பேயை உதைக்க போகிறாய் பிள்ளைகளுக்கு? எப்பொழுது இந்த பேயை உதைக்க போறாய்? எப்பொழுது உன் அதிகாரத்தை எடுக்க போகிறாய்? எப்பொழுது அவர் கொடுத்த அதிகாரத்தை அவனுக்கு விரோதமாக அந்த அம்பை எய்ய போகிறாய்? நட்டாங்கால தொட்ட முடியாது, என்னை என் பிள்ளையை சொட முடியாது, மனைவியை சொட முடியாது. புருஷன் எப்பொழுது சொல்ல போகிறாய்? எத்தனை பேர் பிடிப்பட்டு இறக்கினோம்? குடும்ப சுகத்தை திருடி போட்டான், சமாதானத்தை திருடி போட்டான், எத்தனை உபகாரங்களை திருடி போட்டான். யோசை. சோ அப்படியாக நீங்கள் தலையை கை வச்ச ரத்தம் கழிக்கு எல்லாம் செய்து அதன் பிறகு போ விடை நட மிக சுபின் நாமத்தில் போதாங்கள் யுத்தம் பண்ண பழகிக்கொள். அது என்ன சொல்லுது,
இவன் எல்லாருக்கும் சொல்லி கொடுக்குறான், எல்லாருக்கும் சொல்லி கொடுக்குறான், உனக்கு ஏன் இந்த தவையில்லாத வேலை, உனக்கு போற வேலை இல்லையாடா, உனக்கு போற வேலை.
இப்படியான சொற்களை கேட்டாங்க கையெழுத்துங்க
சொல்லுது பேய்.
அதுவும் இந்த 31-32 வருஷத்துக்கு பிறகு. அந்த நேரம் என்னவோ தெரியாது, தம்மில் இருந்திருக்குது பேய் எல்லாம், உருண்டது விழுந்தது செய்தது. ஆனால் இப்போ அதுவும் அவர் ராஜ்யத்தை குறித்து பேசணும்னு எத்தனை ஓட்ட போட்டி நடந்தது தெரியுமா? கடாவளே பார் ரோட்ல இருந்து ஓட்ட போட்டியும் உயரம் பாய்வது எங்களாலே. அடுத்தது ஏறும் போட்டி படிக்க உண்மை என்று நிரூபித்தார். அதுக்கு பிறகு எதுக்கு போய் இன்னும் ஒரு ஜீவியம் ஜீவி கரை வீட்டுக்கு போய் எனக்கு சொல்லு, எந்த பேய்க்கு முட்டையை ஈடுகிறாய், எந்த பாம்பு வளர்க்கிறாய் வீட்டை? இப்பயும் உனக்கு கேட்க முடியும், அடி நீ உனக்கு கோபமா இருக்க நில்லு, நான் உனக்கு மட்டும் ஜோபம் பண்றேன், பாக்குறேன் இந்த பேய, நாங்க கொஞ்சம் பேரை கூடுறேன், யுத்தம் பண்றாக்கள
எனக்கு நீங்கள் பிறத பார்த்து கொடுத்து கொண்டு இருந்த நீங்கள் எனக்கு தலையெல்லாம் சுத்துது.
சாப்பிட்ற நேரம் சுத்தாது என்ன, புட்டு குழைக்கிற நேரம், ஏன் அந்த நேரத்தில் சுத்தம் பண்ண? இப்பத்தானே சுத்தம் பண்ண உடனே நீ வார்த்தையை கேட்டு விசுவாசிச்சு விடுதலை அடையாது படிக்கு லூக்கா 8:12.
இவங்க சும்மா இருக்கிறாங்க, ஆண்டவர் பாப்பார் பிறவே, எல்லா பேயும் எனக்காக துரத்தி விடுவார்,
துரத்துவே, நீ கனி உட்காம இருக்க இருக்க யுத்தம் பழகாம இருக்க உன்னும் துரத்தி விடுவார், இங்கே இருந்து போ, நீ இந்த இடத்து எடுக்குது இந்த மரம் என்று சொல்லி போட்டு போ சொல்லுவார், உணர்வடைய போ, என்ன எல்லாம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறாரான, சரி கத்தோலிக்காக்கள் மெதலிஸ்டாக்கள் ஆங்கிலிக்கள் இவனையும் ஹோஜி வாழைப்பழத்தை உதிச்சு பிச்சு கடிக்கவுமே இல்லாது பொக்குவாய் சீச்சி விரலால உள்ளுக்கு தள்ளிவிட வேணும், அப்பையும் கக்கி போட்டிருக்கும், இதென்ன இது புதிய போதனை? அவங்களுக்கு தெரியாது, உனக்கு கற்றுக் கொடுக்கிறார், உனக்கு அதிகாரத்தை எடுக்கும்படிக்கு சொல்கிறார். புரிசனிட்ட சொல்றேன், ஏய் பேய்க்கு விரோதமாக விரல் நட்டு, ஐயோ நான் பஞ்சாவிக கிடந்து பார்க்குது கிடந்து பிறடுது கைய நோட்டு இந்த பேய்க்கு, அதுக்கு பிறகுதான் சொல்லு எனக்கு பின்னால பிசாசே
பிசாசே
உனக்காக நான் என்ன பஞ்சாவியில பேயில கோவப்படுறது, நான் எனக்கு உன்னோட தான் இப்ப வருகிறது கோபம். அப்படியாக சப பண்ணுதுகள் பஞ்சாதி வேர் சின பேர் உண்மையா சொல்ல போன இதுகளை விடுதலையாக்கி எழுப்பி விட்டார் என்றால் வலிச்சு தொடச்சி போட்டு விடுங்கள் எல்லா பெயையும் கருவப்பங்கடி யூசி குவார்டர்ஸ் இதுதேபுரம் எல்லாத்தையும் இதுகளில் முதல்ல விடுதலையாக வேடும், அது வாயை கட்டி போட்டு கூடாக்காது. நான் அறிக்க மாட்டேன் நேரமும் விடுறதில்லை. அநேகமாக இவங்க வீட்டில் இந்த புருஷன்மார், சரி புருஷன்மார் என்னோட ஓய்வப்படும் தேவனுடைய வார்த்தையில் காரசாரமாக இல்லாதபடினால அது போட்டு குதிரை ஓடுது பொம்பளையில் பேய் அவளை போட்டு தாக்குது, அப்படி செய்து இப்படி செய்து போதா குறைக்கு உண்டவாய முடிஞ்சு அவளையும் மேய்ச்சி விடுது. அவளை என்ன செய்கிற யுத்தம் அதிகரிக்குது. நான் இங்கே உள்ள சகோதரிகளோட நான் பேச போகிறேன், எப்போ நீங்கள் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க, எப்போ 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 என்ன எனக்கு வர சொல்லுங்க, எப்போ கிறிஸ்மஸுக்கு பாப்பம் போகிறத அது வரைக்கும் கோணங்கி அதிரிய போகிறா இவ்வளோட்டெல்லாம் முதல்ல திருடுகிறது சமாதானத்தை வார்த்தையை தட்டி போட்டு அதுக்கு பிறகு களி கூறுதல் இல்லை, சந்தோஷம் இல்லையே, சந்தோஷம் இல்லாத நேரத்தில் எப்படி பேய் கேட்பா? உனக்குள்ள சந்தோஷம் பெறுகிற நேரம் நான் சொல்லியிருக்கிறேன் நேற்று தடவை, அதை எப்படி உனக்குள்ள பாரதம் அதுக்கு பிறகு கிட்டை பிள்ளை வந்துச்சுனா அம்மா என்னை தலைக்குள்ள என்னையோ செய்து அம்மா என்னை ஒரு வாரன் பிரதர் கடிச்சு பார்ப்போம், என்ன ஒரு தலையிடிக்கு எல்லாரும் கூப்பிட்டா எனக்கு என்னைய எனக்கு எப்படி தலையிடி இருக்க வேண்டாம் எனக்கு அறியாது. இந்தந்த நேரம் எல்லாம் கால் வேறு சாப்பிட்ற நேரம் குளிக்கிற நேரம் அடிக்குது உங்களுக்கு ஒரு கொஞ்சம் ஒரு தலைகடிக்கு ஜபிக்கிற ஒரு பிள்ளைக்கு ஏன் ஜபிக்கிற பிள்ளை துடுக்கிட்டு எடும்புதான் அதுக்கு ஜபம் பண்ணிடலாம். என்னது புருஷன் இருக்க வேண்டிய இடத்துல இருக்க வேணும்.
ஆவிக்குரிய பிரகாரமாய் மனைவி அவனுக்கு கேளுக்கள் படிந்து வார்த்தை கொள்ளாது. குடும்ப ஜபம் வைத்து அதிகாரத்தை எடுக்க வேணும். இதுதான் தேவனுடைய ஒழுங்கு. எடுத்து நீங்கள் யுத்தம் பண்ண வேணும். வார்த்தை தெரிந்திருக்கிறதுனாலே அல்லது ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருக்கிறதுனாலே பிசாசு தானா வராமல் போகாது. வரும், யுத்தம் வரும், எல்லாருக்கும் உண்டு. பெரிய பெரிய ஊழியர்கள் எல்லாருக்கும் உண்டு. இப்படிப்பட்டதான பாடுகளும் யுத்தங்களும். அந்த பாடுகள் அதை குறித்து இன்னும் நாங்கள் வேறு ஒரு நேரத்தில் பார்ப்போம். உலகம் எங்கும் இருக்கிற உங்களுடைய சகோதரிடத்துல அது நிறைவேறி வர்றதுன்னு பீட்டர் சொன்னான். யுத்தம் பண்ணும் யுத்தம் பண்றது இல்லை, வேதனை தான். ஆனால் விட்டக்கூடாது. அதிகாரம் உன்னுடையது. பிதாமன் இதுவன் உன்னுடைய பக்கம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உன்னுடைய பக்கம். தூதுதர்கள் ரெடியா இருக்கிறார்கள். சாபம் நிறைந்த உலகத்துக்குள்ளே அவரை அனுப்பிவிட்ட எங்களுக்காக அவர் பாவமானார். எங்களுக்காக மரணத்தை ருசித்தார். எங்களுக்காக ரத்தம் சிந்தினார். எங்களுக்காக புறக்கணிக்கப்பட்டார். யாருக்காக நீ ஜீவிக்க போற? உனக்காகவே எல்லாவும் நடந்தது. அந்த எருசலேமில் அந்த பின்னேறமான பொழுது அவர் சொன்னார், நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு ஓடி போய் போவதற்கு
வசனத்தையும் பாடமாக்குறவர்கள் இந்த வாழ்க்கைக்காக அவர்கள் ஏதோ ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ள தேவ வசனத்தையும் தங்களுக்காக உபயோகிக்கிறார்கள். அதாவது தேவனுக்கு அவர்கள் தங்களை ஒப்புவிக்கவில்லை. பேய் மட்டும் உள்ள பிறக்கிறதுக்கு முதல்ல வித்து போடுறது கேக்குது. அந்த முட்டத்துக்கு அதிகளுக்கு வித்து போடுவார். அதுக்கப்புறம் அணுங்குப்படி அகப்படித்திருக்கு. ரட்சிப்படை நேரத்தில் அந்த சாபம் உடைபடாது.
நீ யுத்தத்துக்காக அழைக்கப்பட்டிருக்கிறாய். நம்முடைய யாவை கர்த்தர் பெரிய யுத்த வீரன்.
யாவை பராக்கிரமசாலியை போல புறப்பட்ட யுத்த வீரனை போல் முள்ளங்கி கர்ச்சித்து
தம்முடைய எதிரிகளை மேற்கொள்ளுவார்.
அவர் வரும் வரைக்கும் இங்கு யுத்தம் நடந்து கொண்டே இருக்கும். நீ யுத்தம் பழகவில்லையோ
நீ கைதி. போதகருக்கு இல்லாத மேதாளிக மாற பெரிய அதிகாரம் தகப்பனுக்கு இருக்கு. இது போதகர் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. அவங்க ஊழியம் போயிடும். தாய்க்குண்டு எதிரியின்
காலையில்
எழும்பி அவருக்கு முன்னாங்க போவது மிக முக்கியமான காரியம். அவரும் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து வெளியில போனார் ஜெபம் பண்றதுக்கு. அதை என்னதுக்கு அவர் தேவனாது. மோசேக்கு தேவன் சொன்னார், மோசஸ் rise up early in the morning and come and see me. அதிகாலையிலே நீ எழுந்து எனக்கு முன்பாக நீ வந்து நிற்கவன். சும்மா சொல்லாத பிராத, அதுக்கேற்றபடி நீ அந்த காரியங்களை நடப்பிக்கப்படும். ஏழியாளும் ரெண்டா நீ கொஞ்சம் நேரத்தோட படுக்கைக்கு போகணும். 11:30 படுக்கைக்கு போச்சு அப்படி ஏழியாளும் போறேன். உன் வாழ்க்கையை மாற்றிக்கொள். எழுப்ப முடியாதவர் எல்லாம் கிளாக் வாங்க. அதான் அடிக்கடி சப்தம் பக்கத்து கூட்டாங்க. மழைத்தினாலும் பரவாயில்ல. நீ பாட்டி அதன் பிறகு மோட்டக்கு சாடையை கழுவிட்டு அவருக்கு முன்பாக நேரும். இந்த நாளும் உங்களுடைய கரத்திலே என் வாழ்நாட்கள் எத்தனை என்பதை எனக்கு உணர்வு வைத்தால் நீர் என்னை எடுத்திருக்காவிட்டால் நான் உண்மை நோக்கி கூப்பிட்டு இருக்க முடியாது. இந்த நாளிலே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன்? யாரை சந்திக்க வேண்டும்? யாருக்கு ஒரு புத்திமதி சொல்ல வேண்டும்? இழைப்படைந்தவனுக்கு ஒரு வார்த்தை எனக்கு தார். கடைக்கு போகும் நேரம் வரும் நேரத்தில் அதை நான் சொல்லுவதற்கு உமது வசனத்தை எனக்கு மறையாதே. நான் பூமியிலே ஒரு பிரயாணி, உமக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடி உன் வார்த்தையை நீர்தீச்சிலே வச்சு வச்சேன். நீர் நம்பு பண்ணின வசனத்தை உமது அடியனுக்காக உறுதிப்படுத்தும். என் நெருக்கத்தில் அதுவே என்னுடைய நம்பிக்கை. அவரோடு பேசுவாய், எழுந்து மனம் திறந்து பேசுவாய். பலிகளிலே சோதிக்கப்பட்டவர் உன் நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்படுகிறார். நீ தனியாக இல்லை. அதுக்காக உன்னை யுத்தத்துக்கு பழக்கி வைக்கிறார். எவ்வளவு காலம் இன்னும் சிறு பிள்ளையா இருக்க போகிறாய்? உன்னை நான் முடிவிக்கவில்லையா? நீ அங்கமா இந்த இடத்துக்கு வந்தாய்? சொன்ன மாதிரி என் பிதா ஒருவனை எடுத்துக் கொள்ளாவிட்டால் அவனும் என்ன நடைபெறான்? யாரை ஒழுங்குவோம் என்று வகைதடி தெரிகிறான். நீ தெளிந்த புத்தியாய் இருக்க வேண்டும். வெளிப்புள்ளவனாய் இருக்க வேண்டும். வார்த்தை இங்கே இருக்க வேண்டும். உண்மையிலே நடக்க வேண்டும். யாரும் பார்க்காத நேரத்திலே உன்னுடைய வாழ்க்கை அவருக்கு முன்பாக கிளீனா இருக்குவான். ஏப்ராஹாமுக்கு தேவன் சொன்னார், ஏப்ராஹாம் நானே உனக்கு பெரிய கடகம், எனக்கு முன்பாக உத்தமனாய் நடந்துகொள். எனக்கு முன்பாக ஒவ்வொரு செகண்டும் அவர் பார்த்தபடி இருக்கிறார். உன்னையும் என்னையும் காரியங்கள் விளங்காவிட்டால் அவள் திருக்க எனக்கு விளங்குறது எனக்கு விளங்கப்படுத்தாமல் எனக்கு எப்படி தெரியும்? அவ்வளவும் காணும். அதில் இருந்து எடுப்பார். அவர் உன் ஜபத்தை தட்ட மாட்டார். என்னோட எவ்வளவு காலமாய் ஊழியத்துக்கு ஆரம்பித்தவர்கள், நான் அனுபவித்தவர்கள், அவரது பொறையில் ஏகப்பட்டு தனியாகவும் குடும்பத்தோடும் விழுந்து போனார்கள். வார்த்தையிலே நீ வேறொன்று நிற்காவிட்டால் உயிர் அடிக்கும் நேரத்திலே அவருடைய எதிர்க்கும் நாளிலே தீங்க நாளிலே அந்த புயலுக்கு நீ நிற்க முடியாது. இப்பொழுது அவர் வார்த்தை உன் இருதயத்தில் இருக்கு. இப்பொழுது அந்த வார்த்தை நீ பிடித்திருக்க உன்னருக்கத்திலே அந்த வார்த்தை நீ அறிக்க பண்ணுவ. கண்ணீரில், கண்ணீரோட அல்ல, கண்ணீரில் நெருக்கமான நேரத்திலே விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு சந்தோஷத்தோடு அறுப்பார்கள். அந்த வார்த்தை கண்ணீரிலே நெருக்க நேரத்திலே நீ வாயினாலே அதை விதைக்கும் நேரத்தில் அறுவடை உண்டு. ஒரு நாள் வரும். வசனத்தை எப்படியாவது தடை பண்ண வேணும், வசனத்தை எப்படியாவது குழப்ப வேணும். வசன குழப்பமா? அது சரி. இங்க உள்ள தோட்டத்தில் இருக்கிற எல்லா மரத்தினுடைய கனியையும் சாப்பிட வேணாம் என்று தேவன் சொன்னாரா? எல்லா மரம் அவளை குழப்பினது. கேள்வியோட வருவான். அவள் ஆவிக்குரிய நிலையில இருந்தபடியால் இது பெயர் விளையாட்டு என்று கண்டுபிடித்தாள். எல்லாரும் பிடிக்க மாட்டார்கள். அது நீ ஆவியில இருக்க வேணும். ஆவியில இருக்கிறா என்ன? வார்த்தைக்குள்ளாய் இருக்க வேணும். நீ என் வார்த்தைகள் ஆவியும் ஜீவனும். சோ எதிரியோடு கோபப்படாமல் நீ யுத்தம் பண்ண முடியாது. பெலிஸ்தியர்கள் இஸ்ரேல் ஜனத்தை தாக்குறவர் என்று சவுலுக்கு கூறப்பட்டது. அவன் இப்பொழுதுதான் ராஜாவாகி கொஞ்ச நாட்கள். அவன் அதை கேள்விப்பட்டதும் பரசுத்தாவியானவர் அவன் மேல் வந்திறங்கினார். அட்டத்ததாக நீ என்ன வாசிக்கிறாய்? அவனுக்கு கட்டும் கோபம் வந்தது. யார் மேல்? பெரசியர்கள் மேல். அதான் புரிஜனுக்கு சொல்றான், உனக்கு மனைவியில இருக்கிற பேக்கு அறைகிறதுக்கு சொத்தையில ஆண்டவன் பார்த்தையிலாத
குடும்பங்கள்
நடக்கிற அதுக்குத்தான் தெளிஞ்ச புத்தியாயிருக்கணும், விழிப்பாயிருங்கள். பீட்டர் சொன்னது, நீ அதிகாரத்தை உபயோகிக்க வேணும், நீ உண்மையில முதல்ல நடக்க வேணும். நீ டிங்கானா டிமிக்கில நடந்து கொண்டு பேசுவது எதிர்க்கலாது. தேவனுக்கு கீழ்ப்படைந்திருங்கள், பிசாசை எதிர்த்து நில்லுங்கள். அங்கால கட்டாயம் நடக்க போற ஒரு காரியம் சொல்றார். அப்பொழுது அவன் உங்களை விட்டு போவான் என்று சொல்லவில்லை, ஓடி போவான். He will flee in fear. உண்மையா போட்டிருக்க கிரைக்க இதுல அவன் பயத்திலே நடுங்கி ஓடுவான். ஏ நீ கண்டுபிடிச்சிட்டா உன்னுடைய அதிகாரத்தை எப்ப எழுப்ப போறீங்க? எப்போ உன்னுடைய சோகமான
சவுக்காலிக்கு போயிட்டு வந்த முகத்தை நீ விட்டு விலக போறாய். இந்த நாள் உனக்கு மட்டும்தானா கவலை இந்த உலகத்தில், ஒருத்தருக்குமே கிடையாதா? இயேசுவும் எச்சரியோ காரியங்கள் நெருக்கப்பட்டாரு. என் ஆற்றுமா மரணத்துக்கு ஏதுவாக கலங்குகிறது. நான் அப்படி போய் ஜெபம் பண்ணுகிறேன். நீங்கள் இதில் இருந்து ஜெபம் பண்ணுங்கள். அதாவது அவரை தாங்கும்படி அவர்கள் நிச்சரிப்போனார். எல்லாவற்றிலும் எங்களைப் போல சோதிக்கப்பட்டார், அதனால் உன்னை அறிந்து கொள்வார். அவர் உன்னுடைய பக்கம் தவறு உன்னுடைய பக்கம் எல்லாமே. ஸோ இப்படி அங்க நோய்க்கு அல்லது வேற என்ன காரியத்துக்கும் நீங்கள் ஆவியில் இருந்தால் உடனடியாக காட்டு வராண்டவர். எந்த எதிரி ஒடியுத்தம் பண்ணவன், பெரசியரா அமோரியரா எபூசியரா, யார் எந்த ஆவி, மரணமா தற்கொலையா, எது தெரியவன். ஐசி ஓடல நீ போய் ஜெபம் பண்ண, நீ கூப்பிட்டா ஆறாவது உன்னை கூப்பிட்டா அந்த இடத்துல யுத்தம் பண்றேன் அப்படி தெரியும். கத்துறதில்லை ரெண்டு நர்ஸும் வந்து உன்னை துரத்துறதுக்கு. நீ கிட்ட போய் மரணத்தின் ஆவி இயேசுவின் நாமத்தில் வாப்பளியே தெரிந்த சகோதரனே. அவர் கதைக்க முடியாத நிலையில இருந்தா அவரோட பேரை சொல்லிட்டு நீ அவரை கதைக்கலாம். இயேசு உன்னை நேசிக்கிறார், உனக்காக ரத்தம் சிந்தினார், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. இப்பொழுது அவரை ஏற்றுக்கொள், ஏற்றுக்கொள். அவர் உன்னை நேசிக்கிறார். அவன் கண்ணை திறந்து உன்னை பார்க்க வேண்டியதில்லை, அவன் ஆவிக்கு கேட்கும். அறிந்து கொள்ளுங்கள், ஆவியை மாற்றும் அவையும் இரண்டாய் பிரிக்கிறது அவனுடைய வார்த்தை. அதை அறிந்த வைத்தியர்கள் நன்றாக ஊழியம் செய்யலாம். மற்றவர்கள் பிசாசு போட்ட காரியத்தை பார்த்து கொண்டிருப்பார்கள். அவன் போட்ட பிரச்சனையை தேவனுடைய ஜனமும் ஆணிவே இருக்க போகலாம். கேளு, யார் இது, யார் இந்த கள்ளன்? எங்கள் காணியை திருடியது ஒரு மனிதனால, களவினாவி மனுஷனால. கள்ளன் கண்டுபிடிக்கப்பட்டால் 7 தடவை கொடுக்குவன். நம்முடைய போராட்டம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, பொல்லாத ஆவிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள அதிகாரங்களோடு துறைத்தனங்களோடு இப்பூமியை ஆளும் அதிபதிகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. அதற்காக வார்த்தை எட்டுக்க வேணும், நீ யுத்த உடுப்பை அணிந்து கொள்ள வேணும். அதே பேசுகிற 6 அதிகாரத்தில் 12 வசனம், யுத்தத்தை பழகிக்கொள். இரு உதாரணத்துக்கு நான் காண்பித்தேன், பலமானை கட்ட மறக்க வேண்டாம். யாருக்கு விடுதலையும் அவர்கள் மேல் ரத்தம் தெளிக்க மறக்க வேண்டாம். அவர்கள் மனதை எங்கேயும் அவர்கள் இருக்கட்டும், வெளியூர்லையும் இருக்கட்டும். இந்த நேரத்திலே அங்க டைம் என்னண்டு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ரத்தம் தெளிக்கிறேன், கல்லச்சுப்படி வாண்டவரை இந்த நேரத்தில் விடாதே. இங்கே இருந்து ஜெபம் போக வேண்டியதா இருக்கிறது. தேவன் தாமா ஒன்னு செய்ய மாட்டார். இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, நீயும் உன் குடும்பமும் ரட்சிப்புக்குள்ளாய் வரும். ரட்சிப்புக்குள்ளாய் வந்ததுக்கு பிறகு நாம் உபத்திரவங்கள் கூட அவருக்கு பின்னாலே போகிறதுனாலே அவரது ராஜ்யத்தை பரப்பும் தொழிலே அவர் வரும்பொழுது ராஜ்யத்துக்குள்ளே நாம் பிரவேசிக்க நமக்கு பெரிதான கதவு திறக்கப்பட்டிருக்கும். 2 பேதுரு 3 9-10-11 வசனங்கள் கூறுகிறது, A wide door, an abundance entrance into the kingdom. என்னட நம்ம வாயால சொல்றேன், அவர் இவ்வளவா உன்னை நேசிக்கிறார். இந்த காரியம் இல்லாட்டி கிளிப்புள்ள மாறி இந்த கப்பியா யோசிப்பா. இந்த வசனத்தை வச்சு என்ன செய்ய போறாய்? நான் கொஞ்சம் மோத்தை உத்து பார்த்தோன்னே பாக்குறியா? கொஞ்சம் மோத்தை உத்து பார்த்தோன்னே சிலாக்கள் அங்க பாக்கின தெரியல கூப்பிட்டுருமேண்டோ பிள்ளைகள் மனம் திரும்புங்கோ, பரிசு தாவியின் நிறைவு பெறுங்கோ, எட்டுங்கோ வாழ கையில. நீ காணும் என் வாழ்க்கையை குட்டிச்சு வராக்கினது காணும் காணும். இன்னும் மேலும் என்ன தொந்தரவுபடுத்தினியோ தாய்மார்கள் இந்த கவலையில் கூட குழப்பம் தொந்தரவுபடுத்த தப்ப
கொஞ்சம் எந்தெந்த இடத்துக்கு போய் எங்கெங்க சீதி கொடுக்க போற நல்லது பார். அதுக்கு படியாது சோப்பாள உங்கோ அவரை உன்னை அழைச்சிருக்கிறார். I don't know where I started, where I went. Praise the Lord. பாத்தீ கட்டாயா சந்தோஷமா வந்தது? அட்டு அதிகாரத்தை அது உன்னுடைய சொத்து, உன்னுடைய சுதந்திரம்.